வணக்கம் நேயர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் உலக பறவைகள் வலசை போதல் தினத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைக்கட்டி சலிம் அலி பறவையியல் மற்றும் இயற்கை வரலாற்று மையத்தின் முதன்மை விஞ்ஞானி திரு முனைவர் ராஜா ஜெயபால் அவர்கள் பறவைகள் இடப்பெயர்வும் காலநிலை மாற்றமும் குறித்து பல தகவல்களை நமது பண்பலையில் வழங்க உள்ளார். உடன் உரையாடுபவர் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
நாம் என்ன தான் வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம், இது வந்து நிரந்தரமான வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். அதே போல் பள்ளி மாணவ மாணவிகளை பற்றினா கல்வி அப்படிங்கிறது படிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இதில் வந்து ஒவ்வொரு ஒரு காலகட்டமும், அதே போல் உதாரணத்துக்கு ஒரு மே மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஒரு மாத காலங்கள் விடுமுறை நாட்கள்னு வந்து கொடுக்குறப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், இங்கே தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு இடம் மாறி போய் ஒரு ஊர் விட்டு ஊர் போய் நம்ம சொந்த பந்தங்களை பார்க்குற வகையாக இருக்கட்டும், போய் பார்க்குறப்போ நம்ம மனதுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் நமக்கு வந்து ஒரு இடமாற்றத்தினால ஒரு புத்துணர்ச்சியும் வந்து நமக்கு வந்து கிடைக்குதுங்க. இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, பறவைகளுக்கும் இது போலலாம் வந்து இருக்குங்க. அதுதான் என்னன்னு கேட்டால், ஒரு ஊர் விட்டு ஊர் மட்டும் இல்லைங்க, ஒரு நாடு விட்டு நாடே, ஒரு கண்டம் விட்டு ஒரு கண்டம் அப்படின்னு வரக்கூடிய அளவுக்கெல்லாம் கூட பறவைகள் அந்த ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வர்றப்போ சரியான எந்த விதமான வழிகாமிக்கிறதுக்கான வகையில் எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாருமே மனிதர்கள் வந்து ஒரு இடத்துக்கு ஒரு இடம் போகணும் அப்படின்னா இதுதான் ரூட்டு, இதுதான் ரூட்டுன்னு விதமாக தெரிஞ்சுக்கிட்டு மேப் வச்சுக்கலாம் கூட போகிறாங்க. ஆனால் ஒவ்வொரு வருடமும் ஒரு உணர்வு மூலியமாக ஒரு கண்டம் விட்டு ஒரு கண்டம் சரியான ஒரு பாதைகளில் போய் வந்து அந்த தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு வலசை பறவைகள் அப்படிங்கிற வகையில் மிக முக்கியமான ஒரு விஷயங்க. இது வந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. இதையே இன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருக்கோம்னு கேட்டால், இன்றைக்கி உலக வலசை தினமாக வந்து கொண்டாடப்படுகிறது. இதனால் இதை பற்றி விரிவான வகைகளில் நம்ம விவரமாக சார் வந்து சொல்ல இருக்காங்க, நம்ம கேட்கலாம்.
சார் வணக்கம். சார்
வணக்கம். புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் சலிமலி பறவைகள் மற்றும் இயற்கை வரலாறு மையம் சேக்கான் சலிமலி சென்டர் ஃபார் ஆர்னிதாலஜி அண்ட் நேச்சுரலிஸ்டிஸ் என்ற முதன்மை விஞ்ஞானி ராஜா ஜெயபால் பேசுகிறேன்.
சார், இப்போ வந்து இந்த பறவைகள் இடமுற்று இடம் மாறி போகக்கூடிய ஒரு பறவைகளுக்கான வகைகளும் தினமாகவும் வந்து கொண்டாடப்படுகிறது. பறவைகள் வலசை போதல் அப்படிங்கிற மாதிரினா என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாமா சார் முதல்ல?
பறவைகள் உலகம் பொறுத்த வரைக்கும் காலநிலை வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. குளிர் பிரதேசங்களில் வாழ்கின்ற பறவைகள் வந்து அங்கு குளிர்காலத்துல வந்து அங்கு உணவு கிடைக்காத பொழுது அவை வெப்பமான பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து வருதுன்னு நம்ம வலசை போதல் அப்படின்னு சொல்றோம். அது ஒவ்வொரு சில வகை பறவைகள் வந்து சைபீரியா, தூந்திர பிரதேசங்கள், பனி பிரதேசங்கள், இமயமலை இந்த மாதிரி குளிர் பிரதேசங்களில் இருக்கும் பறவைகள் வந்து அங்கு குளிர்காலத்துல இரைகள் உணவு கிடைக்கிறது ரொம்ப மிகவும் கஷ்டம், ஃபுல்லா பனியா படர்ந்து இருக்கும். அதற்காக வேண்டி அவை வெப்ப பகுதிகளுக்கு, அதாவது தெற்கு நோக்கி வலசை வருகிறது. ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் அங்கிருந்து கிளம்பி இங்கு அக்டோபர் நவம்பரில் இங்கு தெற்கு வெப்பமண்டல பகுதிகளுக்கு வருகின்றன. இந்த ஒவ்வொரு குளிர்காலத்தில் இங்கு இருக்கும் பறவைகள் மறுபடியும் கோடை காலம் இங்கு ஆரம்பிக்கும் பொழுது மறுபடியும் கிளம்பி அங்கு திரும்பி அங்கு பிரயாணத்தை மேற்கொள்கின்றன. அதைத்தான் நம்ம பறவைகள் வலசை போதல் அப்படிங்கிறோம். ரிட்டர்ன் ஜேர்னி வந்து நம்ம ஸ்ப்ரிங் மைக்ரேஷன் சொல்லுவோம், அதை வசந்த கால வலசை போதல். அது இங்கிருந்து ஏப்ரல் மே மாதம் இந்த பறவைகளுக்கு மீண்டும் அவைகளோட இனப்பெருக்க இடத்திற்கு, அதாவது குளிர் பிரதேசங்களுக்கு போகும். அங்கு சம்மர்ல அங்கு இனப்பெருக்கம் செய்யும். ஸோ அங்க பாத்தீங்கன்னா அங்கு ஒரு 3-4 மாசம் தான் அங்கு இருக்கும். அங்கு அந்த 3-4 மாதங்களில் அவைகள் கூடு கட்டி இனப்பெருக்கம் செய்து மீண்டும் மறுபடியும் அடுத்த குளிர்காலத்திற்கு இங்கு தெற்கு நோக்கி வரும். இதைத்தான் நம்ம பறவைகள் வலசை போவதல் அப்படின்றோம். இதை வந்து கிட்டத்தட்ட சங்கத்தமிழ் சங்க இலக்கியங்கள் முதற்கொண்டு மற்ற எல்லா கிரேக்க இலக்கியங்கள் எல்லாத்துலையுமே கவனித்திருக்கின்றனர். அதனால இது வந்து 1000 வருடங்களுக்காக நமக்கு தெரிந்த ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான்.
சார், இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து மொத்தம் எத்தனை வகையான பறவைகள் வந்து இந்த வலசையாக வருகிறது சார், அவை எங்கிருந்தெல்லாம் வருது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாமே
சார்? இந்தியாவில் வந்து இப்போ கிட்டத்தட்ட 1340 வகை பறவைகள் இருக்கின்றன. 1340 வகை பறவைகள் இந்தியாவில் இருக்கிறதா கணக்கெடுத்துருக்கிறோம். இந்த 1340 வகை பறவைகளில் ஒரு கிட்டத்தட்ட 175-200 வகைக்குள் பறவைகள் வந்து வலசை வரும் பறவைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் என்னென்னா, இந்த 175 பறவைகளுமே இந்தியாவில் இனப்பெருக்கம் செய்கிறது கிடையாது. அவை எங்கு இனப்பெருக்கம் செய்கிறதுனா சைபீரியா, ஈரோப், ஐரோப்பா, வடக்கு ஏசியா மற்றும் தூந்திர பிரதேசம், ஆர்க்டிக் பிரதேசம், அங்கே அவைகள் கூடு கட்டி அங்கு இனப்பெருக்கம் செய்து அங்கு குளிர்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வலசை வருது. இதை தவிர இந்த 175 வகை பறவைகளை தவிர நிறைய பறவைகள் இந்தியாவில் இப்ப இமயமலைகள் வடக்கு இமயமலைகளில் குளிர்காலங்கள் மிக கடுமையான குளிர் இருக்கு. ஸோ நிறைய இமயமலை பறவைகளும் தெற்கு நோக்கி அதாவது தென்னிந்தியாவில் நிறைய வலசை வரும். ஸோ அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 300 வகை பறவைகள் வந்து வலசை வரும் பறவைகள். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை வலசை வகை பறவைகள்னா கிட்டத்தட்ட 350 வகை பறவைகள் வந்து வலசை வரும் பறவைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வலசை வரும் பறவைகள்ல வந்து பெரும்பாலும் நீர் பறவைகள் கோழி இந்த மாதிரி உள்ளான் நம்ம வகைகள் தான் ஆலா பறவை நீர் பறவைகள். அது ஆங்கிலத்துல வந்து ஸ்டாண்ட் பைப்பர் டர்ன்ஸ் கல்ஸ் காட்வீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்ல பெரும்பாலும் எல்லா வகையான இந்த மாதிரி வலசை வரும் பறவைகளையும் உள்ளான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவை வந்து குளிர்காலத்துல இங்க இந்தியாவுக்கு வரும். ஸோ இதை தவிர காடுகளில் வசிக்கும் நிறைய பறவைகளுமே வரும். அது நிறைய பேருக்கு ஆக்சுவலி தெரியாது. நம்ம நினைச்சி நம்ம பொதுவான ஒரு கருத்து என்னன்னா வலசை வரும் பறவைகள்னாலே நீர் பறவைகள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் உண்மையில் என்னன்னா 10% வந்து காடுகளில் வசிக்கும் பறவைகள் காட்டு பறவைகளுமே வலசை வருகின்றன. ஸோ வார்ப்லர்ஸ் அதாவது திணைக்குருவி புல்லுக்குருவி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல வார்ப்லர்ஸ் பிப்பிட்ஸ். ஸோ இவையெல்லாம் பண்டிங்ஸ் இவையெல்லாம் காடுகளில் வசிக்கின்ற வலசை வரும் பறவைகள்.
நல்ல சரி. இப்போ நம்ம சாதாரணமா ஒரு டிராவல் பண்றதுக்கு வந்து நம்ம போக்குவரத்து வகையில வந்து ரோடுகள் மூலியமா இருக்கும். கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு வந்து மேப்பெல்லாம் வச்சு நம்ம போறோம் வரோம். லாங்ல போனாலும் என்னென்ன மாதிரி இடங்கள் வந்து போயிட்டு இருக்கோம். அதே போல வான்வெளி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஃபிளைட்டு இது மாதிரி இதுகள்லாம் வந்து வரைமுறைகள் படங்கள் இதெல்லாம் வச்சு வந்து அதுக்கு எந்த இடத்துக்கு போகணுமோ எங்க ஆரம்பிச்சு எங்க போகணுமோ அங்க போயிட்டு இருக்கோம். ஆனா எந்த விதமான இதுவுமே இல்லாம பறவைகள் வந்து தங்களோட வழித்தடங்களை வந்து எப்படி வந்து அந்த திசைகளை வந்து எப்படி கண்டுபிடிச்சு கரெக்டா அந்த இடத்துக்கு வருஷம் தோறும் அப்படி வந்து போறதுங்கிறது எந்த வகையில சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு?
சார் இது நல்ல ஒரு கேள்வி. உண்மையை சொல்லப்போனா இது வந்து இன்னும் மர்மம் அப்படின்னா சொல்லணும். இதை பற்றிய விஞ்ஞான ஆராய்ச்சிகள் இன்னமும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. இதை பற்றி நமக்கு இன்னும் இறுதியான அறுதியான விடை வந்து நமக்கு இன்னும் தெரியவில்லை. ஆனால் நிறைய ஹைபோதேசிஸ் அதாவது கோட்பாடுகள் விஞ்ஞானிகள் முன்வைக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து வலசை வரும் பறவைகள் வந்து நீங்க இப்ப குறிப்பிட்ட மாதிரி அது ஒரு வழித்தடங்களில் தான் வருகிறது. அதுக்கு பேரே நம்ம வலசை வழித்தடங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். மைக்ரேட்டரி ஃபிளைவேஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இப்ப இந்திய துணைக்கண்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தெற்காசியா அதாவது சென்ட்ரல் ஏசியன் மத்திய ஆசிய வலசை வழித்தடத்துல தான் நம்ம இந்திய துணைக்கண்டம் இருக்குது. சென்ட்ரல் ஏசியன் ஃபிளைவே அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்ட்ரல் ஏசியன் ஃபிளைவேங்கிறது வந்து சைபீரியால இருந்து இந்தியா வரைக்கும் உள்ள ஒரு அகலமான ஒரு இதை நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் சென்ட்ரல் ஏசியன் ஃபிளைவே. ஸோ இந்த வலசை வழித்தடத்துல வந்து சில பொதுவாகவே பறவைகள் அங்கிருந்து வர்றதோ இங்கிருந்து ஸ்ப்ரிங் மைக்ரேஷன் போறதோ சென்ட்ரலாவே இந்த வழித்தடத்துல தான் போகுது. ஆனா அதுலயுமே பாத்தீங்கன்னா சில நிறைய பறவைகளுக்கு வந்து ரிங்கிங் சொல்லுவோம் நாங்கள் இந்த சேட்டலைட் டிராக்கிங் அதாவது செயற்கைக்கோள் மூலமாக அதை ட்ராக் பண்ணுறது இல்லை ஜிபிஎஸ் வச்சு ட்ராக் பண்ணி பார்த்ததுல நிறைய ஆச்சரியத்தகுந்த விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பறவைகள் வந்து சில பர்டிகுலர் ஒரு ஆறோ இல்லை ஒரு மலையோ அதை பின்பற்றி வர்ற மாதிரி தான் தெரியுது. இப்போ உதாரணமாக இந்தியாவுக்கு வர்றதுக்கு வந்து இமயமலையை கடந்து தான் அங்கே வரணும் நாசிலிருந்து வர்றப்ப. அப்போ இமயமலையை வந்து கடந்து வர்றப்ப முக்கியமாக வந்து சட்லஜ் ரிவர் வழியாக வர்றது. ஏன்னா அதுவும் சைனாவிலிருந்து வருது சட்லஜ் ரிவர் வழியாக இல்லைன்னா காரகோரம் ரேஞ்ச். ஸோ அந்த மலை கணவாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா பாஸ் மவுண்டைன் பாஸஸ் மலைக்கணவாய். அந்த மலைக்கணவாய்கள் வழியாக தான் நிறைய கிராஸ் பண்ணி வருது. பட் இதை விட ஆச்சரியமான விஷயம் சில வகை பறவைகள் இருக்குது லைக் பார்ஹெட் கீஸ் வரித்தலை வாத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது வந்து இமயமலை இந்த எவரெஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு மேலேயே பறந்து வர்றதா கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ஜின் நார்கே வந்து ஃபர்ஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட்ல ஏற்ப அவங்கள அவரோட நோட்புக்லேயே அவர் எழுதியிருக்காரு. அவர் மவுண்ட் எவரெஸ்ட்ல அவங்க கேம்ப் பண்ணி இருக்கிறப்ப பார்ஹெட் கீஸ் மேலே பறந்து போறத பார்த்துருக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 8000 meters அதாவது 30,000 அடி உயரத்துக்கு மேலே அது பறந்து வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக மிக ஆச்சரியமான விஷயம் மத்திய பிரதேசத்தில் பண்ண புலிகள் சரணாலயத்தில் சில வல்ச்சர்ஸ் வந்து சேட்டலைட் டேக் பண்ணியிருக்காங்க டேராடூன்ல இருக்கிற வைல்ட் லைஃப் இன்ஸ்டிட் ஆஃப் இந்தியா சயின்டிஸ்ட். ஸோ அவங்க இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு வல்ச்சர் வந்து கிட்டத்தட்ட இமயமலை மிக உயரம் 25,000 அடி உயரத்துக்கு மேலே பறந்து திபெத்துக்கு போகுது இந்தியாவிலேருந்து திபெத்துக்கு போகுது திபெத்துலேருந்து மறுபடியும் இந்தியாவுக்கு வருது மத்திய பிரதேசத்துக்கு வருது அப்படின்னு. ஸோ இந்த வழித்தடங்கள் வந்து மிக மிக முக்கியமானது. ஸோ இந்த வழித்தடங்கள் வந்து அது எப்படி டிசைட் பண்ணுதுன்னா ஒரு பர்டிகுலர் ஆறோடோ இல்ல மலைப்பாதைகளையோ அது இது பண்ணி அது வந்து நம்ம லேண்ட்மார்க் சொல்லுவோம். உதாரணமா நம்ம இங்க போறப்ப நம்ம லேண்ட்மார்க் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அட்ரஸ் கொடுக்குறப்ப கூட உங்க லேண்ட்மார்க் என்னன்னு கேட்பாங்க உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு. அதே மாதிரி பறவைகளும் மேல இருந்து அதோட லேண்ட்மார்க் கரெக்டா அது எங்கெங்க இருக்கு, இந்த இடத்துல ஒரு மலை இருக்கும், குன்று இருக்கும், ஆறு இருக்கும், இங்க ஒரு பள்ளத்தாக்கு, இதை வச்சுதான் நிறைய அது வழித்தடத்தை கண்டுபிடிக்கின்றன அப்படின்னு ஜென்ரலா ஒரு கோட்பாடு இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு ஆச்சரியமான கண்டுபிடிப்பு என்னன்னா, பறவைகளுக்கு வந்து மின்காந்த புலன் சக்தி மிக அதிகம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சோர்ஸ் இருக்குங்களா, அது வந்து இந்த பூமியோட அதை வந்து பறவைகளோட அழகு, அதோட பீக், அதோட அழகுல வந்து சில செல்கள் இருக்கின்றன. அந்த செல்கள் வந்து இந்த மின்காந்த புலன்களுக்கு மிகுந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி லெபரேட்டரியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு ரியலா அது அது அப்ளை பண்ணுது அப்படிங்கிறது இன்னமும் ஆராய்ச்சிகள் தொடர்ந்துகிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு வகை. இன்னொரு வகை இன்ட்ரெஸ்டிங் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நிறைய பறவைகள் வந்து இரவு தான் வலசை வரும். இப்போ இந்த நம்ம காடுகளில் வதிக்கிற பறவைகள், வலசை வரும் பறவைகள் வந்து பகல்லே வரும், திணைக்குருவி, புல்லுக்குருவி எல்லாம். ஆனால் இந்த நீர்நிலை பறவைகள், உள்ளான் வகைகள் பறவைகள் இருக்குங்களா, உள்ளான் வாத்துக்கள், உள்ளான்கள், கொக்கு, இவை எல்லாமே இரவுகளில் தான் வளர்ச்சி வரும். ஆனா அவங்க எப்படி இரவுல கண்டுபிடிக்கிறது, ஏன்னா லேண்ட்மார்க் பார்க்க முடியாது. அப்ப அது என்ன பண்ணுவா, இந்த நட்சத்திரங்கள் மற்றும் நட்சத்திரங்களோட பொசிஷன் வானத்துல அதை பேஸ் பண்ணி வர்றதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது ஒரு மிக மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயம்.
இப்ப அதே போல இப்ப பறவைகளின் அந்த வலசை அப்படிங்கிற ஒரு வழித்தடங்கள் வந்து அதுக்குன்னு தனியா இருக்கா, இல்ல இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த பறவைகள் எந்த வழித்தடங்களை வந்து முக்கியமா சரியான வகையில வரணும் அப்படிங்கிற வகையில வந்துட்டு இருக்கு?
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வலசை வரும் பறவைகள் வந்து மெயினா வந்து குறிப்பா சொல்லணும்னா, வலசை வரும் பறவைகள் வந்து அதாவது கடல் பகுதியை வந்து அவாய்ட் பண்ணி, எவ்வளவுக்கெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கெல்லாம் அவாய்ட் பண்ணி, மேற்கு கடற்கரையா இருக்கட்டும் இல்ல கிழக்கு கடற்கரையா இருக்கட்டும், அதை ஒட்டிதான் வலசை வரும். ஏன்னா சப்போஸ் அதுக்கு உணவு வேணும் அப்படின்னா கூட கீழே நிமிக்கலாம், வேற வழி இல்லை அப்படிங்கிறப்ப மட்டும் கடலையும் தாண்டி போகும். ஏன்னா உதாரணமா அமூர் ஃபால்கன் இருக்குது, அமூர் ஃபால்கன் வந்து லட்சக்கணக்கில் இந்தியாவுக்கு வந்து கடந்து ஆப்பிரிக்காவுக்கு, அதாவது கிழக்கு சீனாவில இருந்து அருணாச்சல பிரதேச வழியா, நாகாலாந்து அருணாச்சல பிரதேசத்து வழியா, அப்புறம் மறுபடியும் நம்ம ஈஸ்ட் கடற்கரை ஒட்டி வந்து அப்புறம் மறுபடியும் அரேபியன் கடலை தாண்டி ஆப்பிரிக்காவுக்கு போகுது. ஸோ அந்த மாதிரி சில பறவைகள் இருக்குது. சில நிறைய பறவைகள் வந்து யமுனை, கங்கை, நர்மதா அந்த மாதிரி வழித்தடம், இந்த ஆறு இருக்குதுங்களா, மிகப்பெரிய ஆறுகள், அந்த ஆறுகளோட வழித்தடத்தை வச்சுதான் நிறைய ட்ராக் பண்ணி அதோட இது கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவாங்க.
இப்ப அதே போல எந்த வகையான பறவைகள் வந்து சார் நீண்ட காலமான, அதாவது தூரமான அந்த வலசை பயணம் வந்து மேற்கொள்ளப்படுகிறது, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லலாமே?
சார் அது ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தான். என்னன்னா மிகச்சிறு, அதாவது அது வந்து மிக வியப்பூட்டும் ஒரு விஷயம். இவ்வளவு சின்ன சிறு பறவைகள், அதுவும் நீர் பறவைகளா இருக்கட்டும் இல்ல உள்ளான் வகைகளா இருக்கட்டும், இந்த சின்ன புல்லுக்குருவி, திணைக்குருவி எல்லாம் ரொம்ப ரொம்ப அஞ்சு கிராம், திணைக்குருவி எல்லாம் பாத்தீங்கன்னா 5 கிராம் 10 கிராம் தான் இருக்கும். பட் ஆனா அது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பறந்து வருது. இதோட இது வந்து மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். அண்ட் இப்போ ஒரு நீர் பறவை இருக்குது, பார்டைல்டு கார்பெட்னு சொல்லுவோம், பட்டை வால் உள்ளான் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். பார்டைல் கார்பெட் வந்து சாதாரணமாகவே நிறைய நீர்நிலைகளில், கடற்கரை, இது முக்கியமா கடற்கரை ஒட்டிய நீர்நிலைகள், இன்னும் மட் பிளாட் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த கடற்கரை ஒட்டிய நீர்நிலைகளில் நிறைய காணப்படும் குளிர்காலத்துல இந்தியாவில். சோ இந்த பார்டைல் கார்பெட் வந்து தான் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சதுல மிக நீண்ட வளர்ச்சி பயணம் மேற்கொள்றதா அந்த சேட்டலைட் ஜிபிஎஸ் ட்ராக் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா அமெரிக்காவோட அலாஸ்காவில் இருந்து கிளம்பி நியூசிலாந்துக்கு வந்து, சிங்கப்பூர் வழியா வந்து நியூசிலாந்துக்கு போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 18,000 கிலோமீட்டர் ஒரு பக்கம் மட்டுமே. ஸோ 18,000 கிலோமீட்டர் பிளஸ் மறுபடியும் 18,000 கிலோமீட்டர் தாண்டி நியூசிலாந்து வந்து, நியூசிலாந்துல இருந்து அதோட வெற்றி முடிச்சு மறுபடியும் 18,000 கிலோமீட்டர் தாண்டி அதோட இனப்பெருக்க இடமான அலாஸ்காவுக்கு போயிருக்கு. இது வந்து அந்த ஒரு பறவை, இந்த பார்டைல் கார்பெட்ங்கிற பறவை. இதை தவிர ஆர்டிக் டர்ன் ஒன்று இருக்குது. ஆர்டிக் டர்ன் வந்து இந்தியாவுக்குன்னு ரொம்ப அதிகம் வர்றது கிடையாது, பட் ஒன்று ரெண்டு வந்துருக்குது. இந்த ஆர்டிக் டர்னுமே 30,000-40,000 கிலோமீட்டர் போக வர தேய்ச்சி. ஆர்டிக் டர்ன்கிறது வந்து ஆர்டிக் பிரதேசங்கள்ல இனப்பெருக்கம் செஞ்சு அண்டார்டிகா கிட்ட வரும், ஏறத்தால பூமியோட மேல் வலது துருவத்துல இருந்து தென் துருவத்துக்கு வருது, மறுபடியும் தென் துருவத்துல இருந்து வட துருவத்துக்கு போகுது ஒவ்வொரு வருஷம். ஸோ இந்த ஆர்டிக் டர்ன், பார்டைல் கார்பேட். சோ இந்த பறவைகள்லாம் மிக நீண்ட வலசை தூரம் சொல்றாங்க.
இப்ப அந்த வலசை போகக்கூடிய அந்த பறவைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இடம் விட்டு ஒரு இடம் எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி எல்லாம் இதெல்லாம் வருது. இந்த காலகட்டத்துல அதுக்கான வகைகள்ல ஏற்படக்கூடிய ஆபத்துகள் இல்ல இடையூறுகள் ஏதனும் ஏற்பட வாய்ப்பு உண்டா?
இருக்குங்க சார். இன்ஃபேக்ட் அது வந்து நிறைய நாடுகள் இதை பத்திய ஆராய்ச்சிகள் முடிவு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு, அதாவது ஐநா சபையோட வலசை வரும் பறவைகளின் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி ஐநா சபையோட யுனைடெட் நேஷன் என்வரன்மெண்ட் ப்ரோக்ராம் அதோட இது கீழே இது வரும் கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ்ன்னு. அது வந்து கிட்டத்தட்ட 190 நாடுகள் அதில் கையெழுத்திட்ட ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துப்படி இந்த வலசை வரும் பறவைகளையும் சரி அதோட பாதுகாப்பு அதோட வாழ்விடங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளுமே அது வந்து கையொப்பமிட்டிருக்கு. இந்தியாவும் ஒன்று. இன்ஃபேக்ட் கடைசியா கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ் வலசை பற்றிய மாநாடு வந்து இந்தியாவில் காந்தி நகரில் குஜராத்தில் நடந்தது. நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் அதை ஆரம்பித்து இனாகிரேஷன் ஸ்பீச் கொடுத்தாரு. ஸோ அதில் இந்தியாவோட பங்கு மிக முக்கியமானது. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னு, இந்த வலசை வரும் பறவைகள் வந்து நிறைய நாடுகளுக்கு கடந்து வர்றதுனால ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற சட்டத்திட்டங்கள் வேற இன்னும் அதோட. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா கூபாரா பஸ்டர்னு ஒரு பறவை இருக்கு, அதாவது நம்ம காணாங்கோழி வகையை சேர்ந்தது. அந்த அது வந்து நிலத்துல தான் இருக்கும், ரொம்ப பறந்தெல்லாம் வராது, நிலங்கள்லே தான் வாழ்றது. கூபாரா பஸ்டர்னு அந்த கூபாரா பஸ்டர்டு வந்து கிழக்கு அதாவது மத்திய ஆசிய நாடுகள்ல தான் அது இனப்பெருக்கம் செய்யும், குளிர்காலத்துக்கு இந்தியாவுக்கு வரும். ஸோ பட் ஆனால் அந்த கூபாரா காணாங்கோழி அந்த கூபாரா பஸ்டர்டு வந்து நிறைய அரேபியர்கள் வந்து அதை வேட்டையாடுவாங்க. அதாவது எதுக்காகன்னா பொழுதுபோக்கு ஸ்போர்ட்ஸ்க்காக, அது ஒரு ஸ்போர்ட்ஸ்க்காக அது வேட்டையாடுவாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான பறவைகள் வேட்டையாடப்படுகின்றன. அது எங்கே வேட்டையாடுறாங்கன்னா அந்த பறவைகள் வந்து நான் சொன்ன மாதிரி அது தரை வழியாக தான் அது இந்தியாவுக்கு வருகிறது. ஆனால் அது வர்றப்ப ஈரான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அப்பதான் இது இந்தியாவுக்கு வருது. அண்ட் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்ல அதோட ஹண்டிங் ஏன்னோ அது பயங்கர ஹெவி ஹண்டிங். ஹூபாரா பஸ்டர்டு வந்து கன்வென்ஷன் இன்டர்நேஷனல் படி அது தடை செய்யப்பட்ட ஒரு, யாருமே ஹண்ட் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் சில நாடுகள் லைக் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்த நாடுகள்ல எல்லாம் அங்கே வந்து அங்கே சட்டம் இருந்தாலும் அதை அந்த சட்டங்கள் நிறைவேற்றுவது அது யாரும் கவனம் இது பண்றது கிடையாது. அதனால அங்கே நிறைய பறவைகள் வேட்டையாடப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வலசை வரும் பறவைகளுக்கு ஏற்படுற ஆபத்து. இந்தியாவில் வந்து அது ரொம்ப சேஃபா இருக்கு. இன்ஃபேக்ட் கூபாரா பஸ்டர்டு வந்து ரொம்ப சேஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான். அங்கே வந்து அந்த இந்தியாவில் யாரும் அதை வேட்டையாடுவதோ இல்லை அதோட வாழ்விடங்களோ நம்ம எந்த விதத்தில் அழிவோ எதுவுமே கிடையாது. பட் ஆனால் இது இடைப்பட்ட இனப்பெருக்க நாடுகளுக்கும் வலசை வரும் நாடுகளுக்கும் இடைப்பட்ட நாடுகளில் நடக்கும் உள்நாட்டு சண்டையாக இருக்கட்டும் இல்லை அதோட சட்டத்திட்டங்கள் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கலாம் மேபி. ஸோ அதனால இந்த பறவைகள் பாதிக்கப்படுது. அதே மாதிரி தான் நிறைய நீர் பறவைகள் சைபீரியாவிலிருந்து இந்தியாவுக்கு வருது. அப்போ மத்திய ஆசிய நாடுகளை கடந்து வரணும். ஆனால் அந்த மத்திய ஆசிய நாடுகளில் நிறைய இடங்களில் வாழ்விடங்கள் வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது. ஸோ அதுக்காக அதுவும் ஒரு பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஸோ இதை தவிர இப்போ அமெரிக்கா ஐரோப்பா போன்ற அர்பனைஸ்டு கண்ட்ரிஸ் அதாவது இன்னும் நகரமயமாக்கப்பட்ட நாடுகளில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லைட் பொல்யூஷன் அதிகம். அதாவது இரவு வந்து அங்கே வெளிச்சம் பயங்கரமாக இருக்கும். அப்போ இந்த இரவு நேரத்தில் வளர்த்து வரும் பறவைகள் இந்த வெளிச்சத்தினால அதோட வழித்தடத்திலிருந்து மாறி நகரத்துக்குள்ள வந்துடுது. நகரத்துல வந்து கட்டிடங்கள்ல மோதி நிறைய விழுந்து இறந்துடும். இன்ஃபேக்ட் அது இப்போ இந்த வருஷத்தோட இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா அன்னைக்கு சர்வதேச வலசை பறவைகள் தினம். அது வந்து இந்த வருஷத்தோட தீம் பார்த்தீங்கன்னா அது வந்து லைட் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றது. அதாவது வலசை வரும் சமயங்களில் நம்ம வந்து லைட்டு தெருவிளக்குகள் ஆகட்டும் இல்லை அப்பார்ட்மெண்ட் ஹைரைஸ் பில்டிங் இருக்கட்டும் மிக உயர்ந்த பில்டிங்கில் லைட்டுகளை நம்ம ஆஃப் பண்ணணும். அதை வந்து அணைத்து விட்டு அது கொஞ்சம் வலசை வரும் பறவைகளுக்கு துணை செய்யணும். அட்லீஸ்ட் வருடங்களுக்கு இருமுறை அது எப்போல்லாம் பாஸ் பண்ணுதோ அப்படின்னு இப்போ அமெரிக்காலையும் ஐரோப்பா கண்ட்ரிலையும் இதை டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இப்போ அதுதான் சார் வலசை வரும் பறவைகள் பாதுகாப்பு கொடுத்த மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா இது வந்து ஒரு நாடு கிடையாது, பல நாடுகள் சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம்.
இப்போ மற்ற நாடுகள் சரி சார், இப்போ வந்து வலசை போகக்கூடிய அந்த பறவைகளுக்கு வந்து பாதுகாப்புக்கான வகையில் நம்ம நாடு என்ன விதமான நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கு?
சரி, நான் முதலே சொன்ன மாதிரி ஆக்சுவலா வனவிலங்குகள் பாதுகாப்பு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உலகத்துக்கே இந்தியா வந்து ஒரு வழிகாட்டி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம இந்தியாவில்தான் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அதாவது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 அது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்ட். அதுதான் ரொம்ப அந்த வனவிலங்கு சட்டத்தின்படி இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு செடி கொடி தாவரம் விலங்கு பறவைகள் எல்லாமே வந்து ஹெலி, அதாவது நம்ம இந்தியாவோட சொத்து, அதை யாருமே அது இல்லீகலாக ஹேங் பண்ண முடியாது, கொல்ல முடியாது, துன்புறுத்த முடியாது. ஸோ அவ்வளவு கடுமையான சட்டம் அது. ஸோ அதனால அதை தவிர இந்திய மக்களையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கலாச்சார ரீதியாகவே நமக்கு வந்து நம்ம பறவைகள் விலங்குகள் இவற்றோடு நமக்கு தொடர்பு நிறைய உண்டு. அது நிறைய பறவைகளை வந்து நம்ம புனிதமாக்கிறாங்க. ஸோ அதனாலேயே நிறைய இப்போ வந்து மக்கள் வந்து அதை ரொம்ப ஒன்றும் தொந்தரவு பண்ணுறது கிடையாது. அதை தவிர இந்திய அரசாங்கமும் இப்போ 2018 வந்து வலசை வரும் பறவைகளுக்கான பாதுகாப்பு குறித்த ஒரு கொள்கை விளக்க கையேடே வெளியிட்டிருக்கிறாங்க. மற்றும் நேஷனல் மைக்ரேட்டரி வாட்டர் பேர்ட்ஸ் ஆக்ஷன் டு ஸ்ட்ராட்டஜி இன் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு 2018 2028 வரை இந்த 10 வருடங்களுக்காக நம்ம என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு கையேடாகவே மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைக்கான அமைச்சர் வந்து வெளியிட்டிருக்காங்க. வைல்ட் லைஃப் இன்ஸ்ட் ஆஃப் இந்தியா, பாம்பே நேச்சுரல் ரிசர்வ் சொசைட்டி, சேகான் இவங்களோட கொலாபரேஷனில். ஸோ அது ஒரு மிகப்பெரிய இது. அதை தவிர இந்திய அரசாங்கம் வந்து இன்னும் கிட்டத்தட்ட நிறைய பறவைகள் சரணாலயங்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா 17 பறவைகள் சரணாலயங்கள் இருக்கிறது. ஸோ அதில் இந்த பறவைகள் சரணாலயங்களே நிறைய வளர்ச்சி வரும் பறவைகளை பாதுகாக்கிறதுக்காக இது பண்ணியிருக்காங்க.
17 சரணாலயாக்குனீங்க, ஓரளவு 1-2 குறிப்பிடலாமே.
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானது வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். இன்ஃபேக்ட் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் தான் இந்தியாவிலேயே மிக மிக முதல் முதலாக சரணாலய பறவைகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்டது வேடந்தாங்கல் சரணாலயம் தான். அதை தவிர தஞ்சாவூர் வந்து நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற பாயிண்ட் காலிமர் வைல்ட் லைஃப் சாங்சுவரி, அதில் வந்து நிறைய கடல் வாழ் நீர் பறவைகள் நிறைய வரும். கிட்டத்தட்ட இன்னும் 1000 பறவைகள் ஒவ்வொரு குளிர்காலங்களையும் இங்கு வரும். கூந்தங்குளம் திருநெல்வேலி அருகில் உள்ள கூந்தங்குளம் பறவைகள் சரணாலயம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற மேலச்செலுன்னூர், கீழச்செலுன்னூர் மற்றும் காஞ்சிராங்குளம் பறவைகள் சரணாலயம், இந்த மாதிரி வடுவூர் திருவாரூர் மாவட்டத்தில் வடுவூர் பறவைகள் சரணாலயம், இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ போன வாரம் கூட தமிழக அரசு வந்து திருப்பூரில் இருக்கிற நஞ்சராயன் குளம் வந்து பறவைகள் சரணாலயமாக மாற்றப்படும் அறிவித்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே இந்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி பறவைகளுக்காக அல்லது அதோட வாழ்விடங்களை பாதுகாக்கிறதுக்காக எடுக்கும் நடவடிக்கைகளில் மிக முக்கியமான ஒன்று.
இப்போ இந்த பறவைகள் வலசை போதல் அப்படின்னா என்ன, அதோடு இல்லாமல் ஒரு பறவைகள் இடம் விட்டு இடம் எந்த அளவுக்கு அதோட கணிப்பான வகைகளில் அது வந்து வந்து போகுது, அதே நிலை அதோட முக்கியத்துவங்கள் என்ன, அதை பாதுகாக்க வேண்டிய கடமைகள் நமக்கும் இருக்கு, அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் இந்நாளில் இந்த துறையில் பணியாற்றும் உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு மிகவும் நன்றி. இது பறவைகள் வளசை வரும் பறவைகளும் சரி வளசை வரும் பறவை வாழ்விடங்களை பாதுகாக்கும் சரி அஸ் அன் இண்டிவிஜுவல் அஸ் தனி மனிதருக்கு நமக்கும் நிறைய கடமைகள் இது உண்டு. ஸோ இந்த தகவல்களை பகிர்ந்தமைக்கு வாய்ப்பளித்தமைக்கும் மிகவும் நன்றி.
இதுவரை உலக பறவைகள் வலசை போதல் தினத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைக்கட்டி சலீம் அலி பறவைகள் மற்றும் இயற்கை வரலாற்று மையத்தின் முதன்மை விஞ்ஞானி திரு முனைவர் ராஜா ஜெயபால் அவர்கள் பறவைகள் இடப்பெயர்வும் காலநிலை மாற்றமும் குறித்து பல தகவல்களை நமது பண்பலையில் வழங்கியுள்ளார். உடனூர் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். கேட்டுக்கொண்டிருப்பது புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்களை வந்து அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950. மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது, 6380077950 என்ற எண்ணிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.